ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 8வது பாடல், அழியாத கன்னிகை. அம்பிகையின் திருவடியையும் அதனால் கிடைத்த ஆனந்தத்தையும் தியானித்து அபிராமவல்லியின் பேரழகிலே உள்ளத்தை பறிகொடுத்த அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய திருவருள் வல்லபத்தால் தம்முடைய அறியாமை நீங்கியது நினைவுக்கு வருகிறது. தன்னை நம்புகிறவர்களுக்கு அருள் செய்ய முன்னோரும் அன்னையின் பரங்கருணையை எண்ணி இன்புறுகிறார். அபிராமி அன்னை கண்ணையும் கருத்தையும் கவரும் பேரழகி. அந்த அழகை நுகரும் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் நம்முடைய தந்தையாகிய பரமசிவன். ஆதலால் இந்த பாடலின் தொடக்கத்தில் சுந்தரி எந்தை துணைவி என்று அபிராமிப்பட்டர் ஆரம்பிக்கிறார். அதாவது அழகத் திருவெள்ளமாக இருக்கக்கூடிய அபிராமி அன்னை என் தந்தையாகிய பரமசிவனின் துணைவி என்று இந்த பாடலின் வரிகளை ஆரம்பிக்கிறார். மேலும் இந்த பாடலை என் பாசத் தொடரையெல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினாள் என்று தொடர்கிறார். அதாவது என்னுடைய பாசத்தை நீக்கும் முயற்சியை நான் செய்ய வேண்டும், அதற்குரிய ஆற்றல் எனக்கு இல்லை, நான் எம்பெருமாட்டியே கதி என்று இருந்தேன். அன்னை என்னுடைய நிலையை உணர்ந்து தானே என்னை அணுகி என் பாசத்தொடரை அறிந்து விட்டாள் என்ற எண்ணங்களை உள்ளடக்கி என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி என்கிறார். பாசத்தினால் கட்டுப்பட்ட இந்த ஜீவனாகிய பசு அந்த பாசத்தினின்றும் விடுபடுவதே முக்தி. பாசத்திற்கு கட்டுப்படாமல் இருப்பது பரபிரம்மமாகிய பதி. பாசக்கட்டு நீங்கினால் இந்த ஜீவனாகிய பசுவானது பதியோடு சேர்ந்துவிடும். அந்த பாசம் நீங்க இந்த ஜீவனாகிய பசுக்கள் பல பல முயற்சிகளை செய்கின்றன. இறைவன் திருவருள் இல்லாவிட்டால் இந்த ஜீவனுடைய முயற்சினால் பாச விமோசனம் உண்டாகாது. ஆகையால் அபிராமிப்பட்டார் இங்கு என்னுடைய பாசத்தை நீக்கும் முயற்சியை நான் செய்ய வேண்டும், ஆனால் அதற்குரிய ஆற்றல் எனக்கு இல்லை, நான் என்பெருமாட்டியே கதி என்று இருந்தேன். அன்னை என்னுடைய நிலையை உணர்ந்து தானே என்னை அணுகி என் பாசத்தொடரை அறிந்து விட்டாள் என்று கூறுகிறார். அம்பிகையானவள் பசுபாச விமோசினி, பாசகந்திரி என்ற திருநாமங்களில் அழைக்கப்படுறார். ஆதலால் அவளை அடையாளம் கண்டு கொண்டவராக அபிராமிப்பட்டர் சிந்துர வர்ணத்தினாள் என்கிறார். திருபசுந்தரியானவள் சிவந்த திருமேனி உடையவள் என்பதை முதல் பாட்டிலேயே நினைப்பூட்டினார். ஆதலால் இங்கும் அம்பாள் என்னுடைய பாசத்தொடரையெல்லாம் வந்து அரிக்கக்கூடிய சிந்துர வண்ணத்தினாள் அப்படின்னு அம்பாளை அழைக்கிறார். இங்கு என் பாசத்தொடரை அறிந்தவள் என்று சொல்லுவதனால் இந்த அருள் அவருடைய தனி உரிமையாகவே அம்பாள் அருள்கிறாளா என்ற ஐயம் எழும். அதை போக்குவதைப் போல உலகம் அறிந்த அவள் பராக்கிரம செயலை சொல்ல வருகிறார். அதாவது அடுத்த வரியில் மகிழன் தலைமேல் அந்தரி என்கிறார். அதாவது மகிஷாசுரனது தலையின் மேல் திருவடியை வைத்து நிற்கும் அந்தரி என்று கூறுகிறார். அம்பாளானவள் மகிஷாசுர மர்த்தினி, தாமச குணத்தின் அடையாளமான எருமையூறு பெற்ற அசுரனை மாய்த்த துர்கை அவள். பசுக்களை அதாவது இந்த ஜீவராசிகளை அஞ்ஞான குழியில் அழுந்த செய்யும் தாமச குணம், அதனை மாய்க்கும் அருள் உடையவள் அன்னை என்பதே மகிஷாசுர சம்ஹார கதையின் கருத்து. என் பாசத்தை நீக்குவது மட்டுமன்று உலகத்தில் உள்ள ஜீவர்களுடைய அறியாமையும் போக்கும் அம்பாள் அவள். மகிஷாசுர சம்ஹாரத்தின் கருத்து அதுதானே என்று குறிப்பாக சொல்வதாக என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி என்று இரண்டையும் அடுத்தடுத்து வைத்தார். மகிஷாசுரன் என்று அழைக்கப்படக்கூடிய மகிழன் தலைமேல் நின்ற கோலத்தில் அம்பிகை துர்கை என்றும் சாமுண்டி என்றும் வழங்கப்பெறுவாள். அந்தரி என்பது அம்பிகையின் திருநாமம். அந்தரம் என்பது ஆகாசம், அதனின் ஆகாச வடிவினல் என்று பொருள் உடையது. வானாந்தமான வடிவுடையவள் என்று இந்த அந்தாதியில் முன்பே நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி மகிஷாசுர மர்த்தினியாகிய துர்கையின் கோலத்தை நினைத்தவுடன் நீலி என்று கூறுகிறார். நீலி என்பது துர்கையின் பெயர், காளி என்றும் கூறலாம். நீல நிறத்துடன் மகிஷாசுர மர்த்தினியாக நின்ற அம்பிகையின் திருக்கோலத்தை எண்ணியவர் எல்லா பொருளும் அழிந்தாலும் தான் அழியாத கன்னிகையாக இருப்பதாக நினைக்கிறார். ஆதலால் இங்கு மகிழன் தலைமேல் அந்தரி நீதி அழியாத கண்டிகை என்று இந்த அடுத்த வரியை வைக்கிறார். அதாவது அம்பிகை உலகத்திற்கெல்லாம் அன்னையாயினும் அவள் என்றும் கண்ணிகையாகி இருப்பவள், அவள் அழியாதவள், அவள் கண்டித்தன்மையும் அழியாது. ஆதலின் அழியாத கண்டிகை என்பதற்கு அழியாதவளாகிய கண்டிகை என்றும் அழியாத கண்டித்தன்மை உடையவள் என்றும் பொருள் கொள்ளலாம். அதன் பிறகு ஆரணத்தோன் கந்தரி கைத்தளந்தாள் என்று அடுத்த வரியில் மறையை ஓதும் பிரம்மனுடைய தலையை தாங்கிய கையை உடையவள் என்ற பொருள்பட இந்த அடுத்த வரியை கூறுகிறார். அதாவது பிரம்மன் செருக்கு மிக்கவனாக இருந்தான், எனக்கும் 5 தலை சிவனுக்கும் 5 தலை என்று ஒப்பு நோக்கி இருமாப்படைந்தான். அப்போது சிவபிரான் அவனுடைய தலை ஒன்றை கிள்ளி அந்த கபாலத்தையே பிச்சை வாங்கும் கலனாக கொண்டார். சிவபிரான் செய்யும் செயல்கள் யாவும் அம்பிகையாகிய சக்தியின் செயலாக கொள்வதற்கு உரியவை. சிவன் வேறு, சக்தி வேறு இல்லை. அதனால் அவனுக்கும் அவளுக்கும் வேறுபாடு இல்லாததினால் அம்பிகையின் கையிலும் பிரம்மகபாலம் தரித்திருக்கிறது என்பதை குறிப்பாக இங்கு ஆரணத்தோன் கந்தரி கைத்தளந்தாள், அதாவது பிரம்மனுடைய தலையை தாங்கிய கையை உடையவள் என்று அர்த்தமாக அடுத்து வரையை சொல்கிறார். பிறகு மலர்த்தாள் என் கருத்தனவே என்று இந்த பாடலையும் நிறைவு செய்கிறார். தீங்கு புரிவோருக்கு கொடுமை புரிந்து காளியாக நின்றாலும் அவள் சுந்தரி. அவளுடைய திருவடி மலர் போன்ற மென்மையுடையது. அதனை நாம் நம் உள்ளத்திலேயே வைத்து தியானிக்க வேண்டும். அதனால் அவளுடைய தாள் மலரை சுட்டிக்காட்டி அவை என் கருத்திலேயே உள்ளன என்று இந்த பாடலை மிகவும் அழகாக முடிக்கிறார். இப்படியாக அபிராமிப்பட்டார் இந்த பாடலின் கருத்தாக. அபிராமி அன்னையை அழகி, எம் தந்தையாகிய சிவபெருமானுக்குரிய வாழ்க்கை துணைவி, என் பாசமாகிய விலங்கையெல்லாம் என்பால் கருணையினால் எழுந்தருளி வந்து அழிக்கும் சிந்தூரம் போன்ற செவ்வண்ண மேனி உடையவள், மகிஷாசுரன் தலையின் மேல் நிற்கும் அந்தரி, நீல நிறம் உடையவள், என்றும் அழிவற்ற கண்டிகை, வேதனாகிய பிரம்மனுடைய கபாலத்தை தாங்கிய திருக்கரத்தை உடையவள் ஆகிய அபிராமி அன்னையின் தாமரை மலரை போன்ற திருவடிகள் என் கருத்தில் உள்ளன என்று இந்த பாடலை மிகவும் அழகாக அழகான இலக்கண அடையில் தமிழ் அந்தாதியில் பாடலாக இயற்றியிருக்கிறார். அவர் இயற்றிய இந்த பாடலை நாம் அனைவரும் அவருடைய இலக்கண நடையிலேயே சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா.